ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ, குருவே சரணம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டுடே டியூஸ்டே 3rd December 2019, வெல்கம் டு அவர் பகவத்கீதா செஷன், சாப்டர் 5, ஸ்லோகம் 16-29. ஸோ இந்த சாப்டரில் முன்னாடியே சொன்னோம் இல்லையா, மொத்தம் 29 ஸ்லோகம். ஸோ அதோட செகண்ட் பார்ட் 16th டுவெண்ட்டி நைன்த் வரைக்கும் இருக்கிற ஸ்லோகத்தெல்லாம் இப்போ பார்க்கலாம்.
ஞானேன தூத்தஜானம் யேஷாம் நாசிதமாத்மனஹ தேஷாம் ஆதித்யவஜானம் பிரகாஷயதி தத்பரம்.
நாசாபியந்தரசாரிணௌ
யதேந்திரிய மனோ புத்திஹி முனிர்மோக்ஷ பராயணஹ விகதேச்சா பய க்ரோதோ யஸ் சதா முக்த ஏவ ஸஹ போக்தாரம் யஜ்ஞ தபஸாம் சர்வலோக மஹேஸ்வரம் சுஹ்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி மிருச்சதி.
இப்போ 16வது ஸ்லோகத்துல கிருஷ்ணர் என்ன சொல்றாரு பார்ப்போம். கிருஷ்ணர் சொல்றார், அர்ஜுனா, யாரோட இந்த அஜானங்கிறது பரமாத்மாவோட தத்துவஜானத்தினால் அழிக்கப்படுறதோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஞானங்கிறது வந்து சூரியன் போல சத்சித் ஆனந்தமயமான பரமாத்மாவை பிரகாசிக்க செய்கிறதான். அதாவது பரமாத்மா ஸ்வரூபத்தை கண்கூட காட்டித்தரக்கூடிய ஒரு சாதனமாக மாறுறது அப்படிங்கிறார். இப்போது இங்கேயே பார்த்தோன்னா ஒரு சின்ன கேள்வி என்னென்னா, சூரியனை எதுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னுட்டு. சி, சூரியன் வந்து என்ன பண்ணுறது, கனமாக இருக்கிற இருளை கூட சுத்தமாக அழித்து நம்மளுக்கு பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தெளிவுற காட்டுறது மாதிரி பகவானை பற்றின உண்மை அறிவு வந்து அஜானத்தோட டோட்டலாக எல்லாத்தையும் அஜானத்தெல்லாம் அழித்து பரமாத்மா ஸ்வரூபத்தை ரொம்ப எழுது தெல்ல தெளிவான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தெல்ல தெளிவாக விளக்கிறது. பகவானோட உண்மை ஸ்வரூபத்தை தெரிஞ்சின்றவன் எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் அஜானம் அடையிறது இல்லை அப்படிங்கிறத ரொம்ப கிளியர் பாயிண்டராக விளக்கிறதுக்கு தான் இங்கே சூரியன் ரெஃபர் பண்ணியிருக்கார் இல்லையா. இப்போது 17வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அர்ஜுனா, யாரோட மனசு புத்தி பரமாத்மாட்ட ஒன்றிருக்கிறதோ, அந்த சத்சித் ஆனந்தமயமான பரமாத்மா கிட்ட யாருக்கு இடையறாத ஐக்கிய நிலை இருக்கிறதோ, பகவானை மட்டுமே சார்ந்திருக்கக்கூடிய அத்தகைய மனிதர்கள் வந்து ஞானத்தினால் பாவமற்றவர்களாக மாறி திரும்பி வருதல் இல்லாத நிலை, அதாவது பிறவா பெருநிலையான பரமகதியை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போது சாங்கிய யோகியா அதாவது ஞானயோக பயிற்சியில் ஈடுபட்டவன் வந்து ஆச்சாரியர்கள்டேருந்தும் சாஸ்திரங்களிலேருந்தும் அகில உலகம் மாயத் தோற்றம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு சத் சித் ஆனந்தமயமான பரமாத்மாவே சத்தியம் அப்படிங்கிறதையும் நன்னா புரிஞ்சுண்டு ஆத்மா இல்லாத வஸ்துவில் சிந்தனையே இல்லாமல் மனசை வந்து பரமாத்மாக்கிட்டேயே அசையாமல் நிறுத்தி வைக்கிறதுக்காக அந்த ஆனந்தமயமான சொரூபத்தையே நினச்சிட்டுருக்கணும். அடிக்கடி பூர்ணானந்தம், அபரானந்தம், சாந்தானந்தம், கனானந்தம், அசலானந்தம், திருவானந்தம், நித்யானந்தம், போதஸ்வரூப ஆனந்தம், ஞான ஸ்வரூபானந்தம், பரமானந்தம், மகானந்தம், அனந்தானந்தம், சமானந்தம், அச்சிந்தியானந்தம், சின்மயானந்தம், ஆனந்தமே ஆனந்தம் நிரம்பியது அப்படின்னு ஆனந்தத்தை வந்து திரும்ப 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 சொல்லி ஆனந்தத் தவிர வேறு பொருளே இல்லை அப்படின்னு மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நினச்சிண்டு கொஞ்சம் கூட கேப்பே விடாமல் மனனம் செய்து சத் சித் ஆனந்தமயமான பரமாத்மாட்ட சிதறாத சிந்தனையுடன் ஒன்றி மனம் அசைவற்று இருப்பது தான் பரமாத்மாவில் லயிப்பது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது மேலே சொன்ன மாதிரி மனசு வந்து பரமாத்மாமயமாக மாறிட்டதுக்கப்புறம் புத்தியில் வந்து சத் சித் ஆனந்தமயமான பரமாத்மாவோட உண்மை ஸ்வரூபத்தை நேராக பார்க்கறது போல் ஒரு தீர்மானம் வரும். அந்த தீர்மானத்தோட உறுதியில் நின்று தியானம் செஞ்சு புத்தி வேற அப்படிங்கிற, அதாவது புத்திங்கிற ஒரு தனி தோற்றம் இல்லாத சத்சித் ஆனந்தமயமாகவே ஆகிவிடுவது புத்தி பரமாத்மாமயம் ஆகுவது ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சொன்ன மாதிரி மனசும் புத்தியும் பரமாத்மாவில் ஐக்கியம் ஆகாத வரைக்கும் சாங்கிய யோகிக்கு பரமாத்மாவோட இரண்டற்ற நிலை அப்படிங்கிறது உண்டாகிறதே கிடையாது. ஏன்னா ஆத்மா வந்து பரமாத்மாவில் வேற்றுமை மயக்கத்தை தோற்றுவிக்கிறதுக்கு மனசும் புத்தியும் தான் முக்கிய காரணம். அதனால தான் மனசு புத்தியை பரமாத்மாவோட ஐக்கியமாக்குனதுக்கு அப்புறமா சாதகனோட பார்வையில் ஆத்மா பரமாத்மா அப்படிங்கிற வேற்றுமை மயக்கம் டோட்டலாக அழிஞ்சிடுறது. அப்போது தியானிப்பவன் தியானம் தியான பொருள் அப்படிங்கிற மூணுமே இல்லாமல் போயிடுறது. சத்சித் ஆனந்தமயமான பரமாத்மாவாகிய ஒரு பொருள் அது மட்டும்தான் தனித்து நிற்கிறது. இதுதான் சாங்கிய யோகிக்கு சொல்லக்கூடிய அதுவாகவே ஆகுதல், அதாவது பரமாத்மாவோட ஒன்றி இருக்கும் நிலை அப்படின்னு ஆறதாம். இப்போ பாருங்களேன், நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஆத்மா பரமாத்மான்னு வேறுபாடு அகன்ற சாங்கிய யோகி வந்து சத்சித் ஆனந்தமயமான பரமாத்மாவில் ரெண்டரை கலந்துடுறான். ஸோ உண்மையில் பார்க்கும்போது பரமாத்மாவை தவிர வேறு என்ன பொருள் இருக்குது? ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற உணர்வு மட்டும்தான் அவன்கிட்ட இருக்கும். ஸோ அவனோட மனசு புத்தி, நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா, மனம் புத்தி அகங்காரம் சித்தம் அது பிராணன் இது எல்லாமே பரமாத்மாவாகவே இருக்குமா. இப்படி சத்சித் ஆனந்தமயமான பரமாத்மாட்ட நேரிடை உணர்வு பெற்றதுக்கப்புறம் அந்த சாதகன்ட்ட பரமாத்மா ரெண்டரை கலந்து நிற்கிறாங்களாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு பொசிஷனுக்கு தத்பராயணஹா அப்படிங்கிற வார்த்தை மூலமாக குறிப்பிடுறாளாம். இங்கே 18வது ஸ்லோகத்தில் நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு தத்துவத்தை சொல்கிறார். தத்துவஜானிகள் வந்து கல்வியோடும் பணிவோடும் கூடிய பிராமணர்களோடும் பசுவிடமும் யானையிடமும் நாயிடமும் சண்டாளனிடமும் கூட சம நோக்கு உடையவர்களே. அதாவது ஆத்மாவான பகவான் வந்து எல்லார்ட்டையும் சமமாக தான் விளங்குறார் அப்படின்னு பார்க்குற பார்வை அவங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணர். இங்கே இப்போது இங்கே சமமாக பார்க்கறது அப்படின்னு என்ன? இப்போ தத்துவம் அறிந்த சித்த புருஷர்கள்ட்ட வந்து ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிற மனப்பான்மை சுத்தமாக இருக்காது. அவங்களோட பார்வையில் ஒரே சத்சித் ஆனந்தமயமான பரபிரம்மாவை தவிர வேறு எதுக்கும் இருப்பு கிடையாது, அதாவது திங்கிங் கிடையாது, அது வேறு எதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து எங்கே போனாலும் சம்பாவனை இருக்கும். ஸோ இதை விளக்கிறதுக்கு தான் மனுஷங்களில் உயர்ந்தவர்களாயினும் உயர்ந்தவர்களான பிராமணனையும் தாழ்ந்தவர்களான தாழ்ந்தவர்களான சண்டாளனையும் விலங்குகளை சிறந்த பசுவையும் நடுவில் இருக்கக்கூடிய யானையும் கீழே தாழ்ந்த நாயையும் உதாரணம் காட்டி, அதாவது நீ சோகால்டு டாப்லேருந்து சோகால்டு பாட்டம் வரைக்கும் இண்டிவிஜுவல் அதாவது மனுஷங்கள் லெவல்லையும் சோகால்டு டாப்லேருந்து சோகால்டு பாட்டம் வரைக்கும் மிருகங்கள்லேயும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லி தத்துவஜானிட்ட உள்ள சம்பாவனை வந்து சுட்டி காட்டுறார். எப்படி இது வந்து நடைமுறையில் எல்லாரும் வேற்றுமை பாராட்ட தான் நேர்றது. என்ன, பசுவோட பாலை எல்லாரும் சாப்பிட்றாங்க ஆனால் நாயோட பாலை சாப்பிட மாட்டாங்க. யானை மேலே சவாரி செய்கிறாங்க ஆனால் நாய் மேலே சவாரி செய்ய மாட்டாங்க. ஸோ உடலை பேணறதுக்குத்தான் மிருகங்களுக்கு எது தேவையோ அது மனுஷனுக்கு உணவாக பயன்படாது, சரியா? ஸோ அதே மாதிரி அந்தணர்னு எடுத்துட்டோன்னு அவங்கள வந்து போற்றி பூஜிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, சண்டானை வந்து பூஜிக்க சொல்லலை. ஸோ இவ்வளோ வேற்றுமை இருந்தும் இவை எல்லாத்துக்கிட்டேயும் ஒரே மாதிரி பார்வை தான் நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறது, நம்ம வச்சுக்கணுங்கிறத ஞானிகள் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. இதுதான் நம்ம வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆதிசங்கர் கதையிலையும் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம ஆதிசங்கரர் வந்து வரும்போது எதிர்க்க ஒரு சண்டாளன் வந்து நாலு நாயோடு வருவான். அப்போ வந்து ஆதிசங்கரர் விலகிப்போ அப்படிம்பார். அப்போ அந்த சண்டாளன் வந்து கேட்பாராம், என்ன விலக சொல்கிறீங்க, என் உடம்பையா இல்லை என் ஆத்மாவையான்னு கேட்டுருவார். அதுதான் பெஸ்ட்டு பாயிண்டர் ஃபார் சங்கராச்சாரியா டு ரியலைஸ் உடம்பு வேறு ஆத்மா வேறுங்கிறதுக்கான ஒரு பாயிண்டர் அவர் அங்கேருந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை சிவபிரான் வந்து சண்டாளன் வடிவத்தில் வந்து கொடுத்தார் அப்படிங்கிறது ஒரு சேர்க்கு இல்லையா. இப்போது நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு வரலாம். இவங்க எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்கிறதுனால ஒரே மாதிரி தான் எல்லார்ட்டையும் பழகுவாங்களா அப்படின்னு கேட்டால் அது இல்லை அப்படின்னு தான் ஆன்சர் வரும். ஏன்னா சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்ட நடைமுறையில் வேறுபாடு இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் இருக்குது. சி ஞானிகளுக்கு உகந்தால் போல் அந்தணனோடும் சந்தாடனோடும்
பசு வந்து பசுவோடையும் நாயோடையும் யானையோடையும் அதற்கு தகுந்தபடி எந்தெந்த முறையில் நடந்துட்டாலும் அவா மனசில் இது எல்லாமே பரமாத்மா சுரூபம்தான் அப்படிங்கிறத ஆணித்தரமான ஒரு நம்பிக்கையோட தான் அவளோட நடத்தை இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இதுலேயே நடத்தலையே வேறுபாடு அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அதுக்கு வந்து விளக்கம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ தலை கை கால் அப்படின்ற நம்மளுக்கு உறுப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயங்கள்லாம், யார் அந்தனராக இருக்கட்டும் சந்தாளனாக இருக்கட்டும் பசுவாக இருக்கட்டும் யானையாக இருக்கட்டும், தலை செய்கிறத கை செய்ய முடியாது, கை செய்கிறத கால் செய்ய முடியாது, கால் செய்கிறத முகம் செய்ய முடியாது. அது மாதிரி அது அதுக்கு என்னென்ன வேலை செய்யணும்னு இருக்கோ அதை அப்படி தான் அந்த ரூலை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும், அந்த ரூலை தான் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா பரமாத்மா வந்து எல்லார்ட்டையும் தான் இருக்கார் அப்படிங்கிற ஒரு நோக்கம், அந்த நோக்கத்தை ஸ்திரமாக வச்சுண்டு அவள்கிட்ட ஞானிகள் பழகுவா அப்படிங்கிறது தான் அந்த ஸ்லோகத்தோட எக்ஸ்பிளனேஷன். அப்புறம் 19வது ஸ்லோகத்தில் அந்த நிலையை பற்றி சொல்றோம். யாரோட மனசு வந்து சமபாவனையில் நிலைச்சிருக்கோ அவர்களால் உயிர் வாழும்போதே அகில உலகமும் வெற்றி கொள்ளப்பட்டது அப்படிங்கிறார். ஏன்னா சத் சித் ஆனந்தமயமான பரமாத்மாவான பரபிரம வந்து எப்போதுமே மாசற்றது சமமானது. அதனால் அவங்க வந்து சத் சித் ஆனந்தமயமான பிரம்மத்திலேயே நிலை பெறதுனால எப்போதுமே அவளுக்கு அந்த சமபாவனை இருக்கும். இப்போது முந்தின ஸ்லோகத்தில் சொல்லும்போது நான் அந்த சமபாவனை வந்து சம்பாவனைன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருப்பேன், சாரி அது வந்து சமபாவனை அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, நம்ம எல்லாருக்கும் தெரியும் முக்குணங்கள் சத்துவம் ரஜஸ் தமஸ் அப்படிங்கிற முக்குணங்கள் தான் எல்லா தோஷத்துக்கும் காரணமே. ஓகே, உலகம் எல்லாமே இந்த மூணு குணங்களோட விளைவுகள் அப்படிங்கிறதுனால தான் வந்திருக்கிறது. இந்த குணத்தோட சேர்க்கையினால் மட்டும்தான் ஏற்றத்தாழ்வோ இல்லை விருப்பு விருப்போ இல்லை மோகமோ அப்படிங்கிற விகாரங்களோ உண்டாடுறது. ஸோ பிரம்மா அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்படுற சத்சித் ஆனந்தமயமான பரமாத்மா வந்து முற்றிலும் குணங்களிலும் கடந்தவர். ஆகவே அவர் வந்து குற்றமற்றவர், சமமானவர். அது மாதிரி தான் தத்துவஜானிகளும் முக்குணங்களை கடந்தவங்க. அவங்கள்ட்ட வந்து எப்போதுமே விருப்பு வெறுப்போ மோகம் மமகாரம் அகங்காரம் அப்படிங்கிற விகாரமோ ஏற்றத்தாழ்வுங்கிற மனப்பான்மையோ அப்புறம் குறையோ அது மாதிரி எல்லாமே இந்த குறை எல்லாமே அவளுக்கு டோட்டலாக அழிஞ்சு போய் அவங்க வந்து சமபாவனையில் அதாவது பரமாத்மாலேயே நிலச்சி நிற்கிறான் அப்படிங்கிறத கூறுறதுக்குத்தான் இந்த சமபாவனை பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிறதையும் இங்கே ரெஃபர் பண்ணுறாங்களாம். அந்த சமபாவனையில் நிலச்சவங்க வந்து பிரம்மத்தில் நிலை பெறுறாங்களாம். உலகத்தில் அவங்களுக்கு வந்து முக்குணங்களுக்கு உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாரும் ஜென்ரலாக பார்த்தோன்னா முக்குணங்களுக்கு ஆட்பட்டவராகும். உலகத்தில் வந்து உடலோடு இருப்பதாக இருக்கக்கூடிய மக்கள்லேருந்து இவங்க அத்தனை பேரும் யார் இந்த சமபாவனை இருக்கக்கூடிய ஞானிகள் அத்தனை பேரும் உடம்போடு இருந்தால் கூட அவங்க உண்மையில் வந்து சமபாவனையில் ஊன்றி இருக்கிற ஒரே காரணத்தினால இந்த மூணு குணங்களுக்கு உள்ளே போகாமல் பிரபஞ்சத்தோட உடலாலும் அவங்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டோன்னா அது கிடையாது. அவங்க வந்து பிரம்மத்தில் தான் நிலச்சி நிற்கிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே எடுத்துக்கணும். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து அத்ரி மகரிஷி சொல்லுவா இல்லையா, இந்த மூணு குணங்களையும் விட்ட வறுக்கிறது. இப்போது ஒரு பக்கம் பார்த்தோன்னா ரஜோ தமோ குணத்தை விட சத்துவகுணம் நல்லது தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கரெக்டு தான், சத்துவகுணம் ரொம்ப நல்லது தான், மனுஷனோட மேம்பாட்டுக்கு உதவியாக இருக்கிறது தான், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அகங்காரத்தோட கூடின சுகத்துக்கும் ஞானத்துக்கும் கொஞ்சம் தொடர்பு இருக்குது, அது வந்து என்ன ஆகும்னா பந்தத்துக்கு காரணமாயிடும். ஸோ பந்தத்துக்கு காரணமாச்சுன்னா அது வந்து சங்கல்பத்துக்கு கொண்டு போகும், சங்கல்பம் போச்சுன்னா ஆசை வரும். இதெல்லாம் நம்ம முன்னாடி சாப்பிட்ற பார்த்துருக்கோம். ஆசை வந்ததுன்னா அது நிராசையாகும் போது விருப்பு விருப்புங்கிற இரட்டைகள் வந்து நம்மளை பிடிச்சிக்கும். ஸோ ஒரு மாதிரி காஸ்கேடுகள் கொண்டு போய் விட்டுரும். அதனால தான் இந்த மூணு குணங்களை கடக்காமல் அதாவது இந்த முக்குணங்களை கடந்தாலே ஒழிய மனுஷன் வந்து குற்றமற்றவன் ஆக முடியாது, அவன் முழுமையாக சமபாவனையில் நிலை பெறவும் முடியாது அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறார். அப்புறம் 20வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், அர்ஜுனா விருப்பமான பொருளை அடையிறப்போ மகிழ்ச்சி அடையாமலும் விரும்பத்தகாததை அடையும் போது கலக்கம் அடையாமலும் இருக்கக்கூடிய நிலைத்த மதியுடைய, அதாவது ரொம்ப ஃபேமான திங்கிங் இருக்கக்கூடிய ஒருத்தன், ஐயம் நீங்கிய பிரம்மஞானி, சத் சித் ஆனந்தமய பரபிரம்ம பரமாத்மா கிட்ட எப்போதுமே ஒன்றி நிலச்சி தான் நிற்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாருங்க. இங்கே நம்ம ஸ்திர புத்தின்னு சொல்கிறோமே அப்படின்னா, ஸோ தத்துவஜானியாக இருக்கக்கூடிய சித்த புருஷனோட நோக்கில் வந்து பிரம்மத்தை தவிர உலகியல் பொருள் அப்படின்னு ஒன்று இருக்கிறதே கிடையாது. ஸோ அவனோட புத்தி வந்து எப்போதுமே ரொம்ப ஸ்திரமாக பிரம்மத்தில் மட்டும்தான் லயிச்சிருக்கும். அந்த நம்ம உலகத்தோட பார்வையில் பார்த்தோன்னா பலவிதமான அவமானம், சுக துக்கம் அவனுக்கு வந்து வரலாம். ஆனால் எந்த காரணத்துக்கிட்டும் கொண்டும் அவனோட புத்தி வந்து பரபிரம்ம நிலையிலேருந்து கொஞ்சம் கூட விலகாது. ஸோ எந்த ஒரு நிலையத்தில், எந்த ஒரு நிலையில் கூட அவன் வந்து சத் சித் ஆனந்தமயமான பிரம்மத்திலேயே ரொம்ப அசையாமல் நினச்சிருப்பான். இதை தான் ஸ்திர புத்தின்னு சொல்கிறான். அதே மாதிரி இந்த ஆனந்தமயமான பிரம்ம தத்துவத்தை நல்லா உணர்ந்தவன் வந்து பிரம்மன்னா என்ன, பிரபஞ்சம்னா என்ன, பிரம்மத்துக்கும் ஜகத்துக்கும் என்ன தொடர்பு, ஆத்மா பரமாத்மானா என்ன, ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிற பிரம்மத்தை பற்றின அத்தனை உண்மைகளையும் தெரிஞ்சவன். ஸோ பிரம்மஸ்வரூபத்தை நேரடியாக உணர்ந்தவன் அவனை தான் பிரம்மவித் அப்படின்னு சொல்கிறான். அந்த பிரம்மவித் வந்து எப்போதுமே, அதாவது விழிப்பு, கனவு, ஆழ்ந்த உறக்கம், இந்த மூன்று நிலையிலையும் பிரம்மத்திலேயே தான் ஊன்றி நிற்கிறான் அப்படிங்கிறது தான் அதோட விளக்கம். இப்போ 21வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். அர்ஜுனா, வெளியில் இருக்கக்கூடிய புலநுகர்பொருளில் பற்றே இல்லாத மனம் இருக்கக்கூடிய சாதகனோட உள்ளத்தில் தியானத்தினால் ஏற்படுற சாத்வீகமான எந்த சுகம் இருக்கோ அதை தான் அவன் பெறுகிறான். அதுக்கப்புறம் சத் சித் ஆனந்தமயமான பரபிரம்ம பரமாத்மா கிட்ட தியான யோகத்தினால இரண்டரை கலந்து விடுறான். ஸோ அவன் அழியாத ஆனந்தத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாருங்க. இங்கே ஆத்மா அப்படின்னா உள்ளம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. ஸோ உள்ளத்தில் எங்குமே இருக்கக்கூடிய ஆனந்தமயமான பரமாத்மாவை எப்போதுமே இடைவிடாமல் தியானம் செய்கிறதுனால உண்டார சாத்வீக ஆனந்த அனுபவத்தையே ஆனந்தம் பெறுவது அப்படின்னு சொல்கிறோமா. ஸோ புலன்களால் அடையப்படுற போகம் வந்து சுகம் நினைக்கக்கூடிய ஒருத்தனுக்கு இந்த மாதிரி தியானத்தினால் ஏற்படக்கூடிய சுகம் கிடைக்காது. வெளியில் இருக்கக்கூடிய புலநுகர் பொருளில் உண்மையில் சுகமே இல்லை, சுகங்கிறது வெறும் தோற்றம்தான். ஸோ அதோடு ஒப்பிட்டா வைராக்கியத்தினால் ஏற்படும் சுகமே சிறந்தது. ஆனால் அதை காட்டிலும் உபரதியால் வரக்கூடிய சுகம் வந்து மிக உயர்ந்தது. ஆனால் பரமாத்மா தியானத்தில் அசையாமல் அமர்ந்துடுறதுனால ஏற்படக்கூடிய சுகம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எல்லாத்தையோட சிறந்தது. இதுதான் ஆத்மான நிலை பெற்று சுகம் அடைவது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். இந்த சுகம் வந்து ஈடிணையே இல்லாமல் இருக்கிறது. உலகத்தில் சுகமாக தோற்றம் அளிக்கக்கூடிய எல்லாமே நொடியில் அழிஞ்சு போகக்கூடியவை, பொருட்படுத்த தகாதவை. அதை காட்டிலும் வைராக்கியம், உபரதி, இதனால் ஏற்படுற சுகம் வந்து தியானத்தில் விளையும் சுகத்துக்கு அடிப்படை, அதனால் அதிகம் நிலைத்திருக்கும். ஆனால் தியான சுகம் பரமாத்மாவை நேரடியே அடைய காரணமாகுது, மற்றவற்றை காட்டிலும் அதிகம் நிலைச்சிருக்கும். அதனால் சாதனை புரியும் நேரத்தில் இந்த சுகங்களை அக்ஷயம், அதாவது குறையாதவை அப்படின்னு சொல்ல முடியாது. அக்ஷய ஆனந்தம் அப்படிங்கிறதே பரமாத்மாவோட ஒரு வடிவம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காள். இப்போது 22வது ஸ்லோகத்தில் சொல்கிறார் பாருங்களேன், புலன்களும் புலநுகர் பொருளும் ஒன்று சேரும்போது ஏற்படுற போகங்கள் அனைத்தும் உலக பற்றுடையவர்களுக்கு சுகமாக தோன்றினாலும் அது நிச்சயமாக துக்கத்துக்கு காரணமாகவே உள்ளது. மேலும் ஆரம்பம் முடிவும் கொண்டவை, அநித்தியமானவை. அதனால் அர்ஜுனா அறிவாளியாக இருக்கிறவன் அதனால் இன்பம் பெற மாட்டான் அப்படிங்கிறத ஃபார்மாக இங்கே சொல்கிறார். அதாவது இந்த விட்டில் பூச்சி வந்து அறிவில்லாததுனால என்ன பண்ணும், இதோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் என்னென்னு தெரியாமலே தீபத்தோட ஒளியை சுற்றி 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 அழகா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சுற்றி கடைசியில் அதையே எரிஞ்சு போய் கீழே விழுந்து செத்து போயிடுறது. அந்த மாதிரி தான் அஜ்ஞானியான மனுஷன் என்ன பண்ணுறான், போகங்கள் தான் சுகத்துக்கு காரணம்னு நினச்சி அதை அதுக்குள்ள மறிய பற்றுக்கொண்டு அதையே தொடர்ந்து அனுபவிக்க முயன்று பெரிய துன்பத்தை தான் அனுபவிக்கிறான். இது மாதிரி போக விஷயங்கள் சுகத்திற்கு காரணம்னு நினச்சி அதை அனுபவத்தில் ரொம்ப ஈடுபாடு கொள்கிறான். அதனால தான் அதோடு மேலே இருக்கக்கூடிய பற்றினால தான் காமக்ரோதம் அப்படிங்கிற தீங்கு வருது. மேலும் பலவிதமான தீய எண்ணங்கள், ஸோ தீய எண்ணங்கள் வரும்போது தீய நடத்தைகள் அவனை தொட்டுடுறது. ஸோ அது மாதிரி இது எல்லாமே நால்புறமும் அவனை சூழ்ந்து அவனை வாழ்க்கையை அவனோட வாழ்க்கையே பாவமயாக்கி அதோட பயனாக இந்த லோகத்திலையும் பரலோகத்திலையும் பல கொடிய வேதனைகள் அனுபவிக்க நேரிட்டு திருப்பி இந்த பூமியிலேயே பிறக்கிறதுக்கான ஒரு வழியை அடிக்கோலி விட்டுறது இல்லையா. இதுவே பார்த்தேன்னா போகத்தை அனுபவிக்கிற நேரத்தில் மனுஷன் வந்து இந்த பிரம்மனால் இந்த சிற்றின்பம் தான் சுகம்னு நினச்சிட்டுறான். முடிவில் அவனோட பலம், வீரியம், ஆயுள், மனம், புத்தி, பிராணன், புலன், திறமை இதெல்லாம் அழிஞ்சு சாஸ்திர விரோதமான செயலை பண்ணி பரலோகத்துக்கு பயங்கரமான நரக வேதனை அனுபவிக்கிறதுக்கு போகக்கூடிய பெரிய துயரத்துக்கு ஆளாக்கிறது அப்படிங்கிறார். அதுபோல தான் இன்பமயமானதுன்னு நினச்சி அனுபவிக்கப்பட்ட புலன் நுகர்பொருளோட விஷயங்கள்லாம் உழ்வினை காரணமாக நம்மளை விட்டு ஒரு கால் கை நழுவி போகுன்னா கூட அதனால் ஏற்பட்ட மனப்பதிவுகள் அடிக்கடி மனசில் தோன்றி மனுஷன் வந்து துயரத்தில் முழுக செய்து அழுதி அறற்றி ஏங்க செய்கிறது. இது அத்தனையும் ஆலோசித்து பார்த்தா போகப்பொருளோட தொடர்புனால் ஏற்படக்கூடிய அனுபவம் உண்மையில் துன்பமயம்தான், அணு அளவு கூட சுகம் இல்லை அப்படின்னு தெரிய வரும். இதுக்கு தான் நம்ம இந்த இது சொல்லுவோம் இல்லையா, அருணகிரிநாதரோட கதையும் சொல்லுவோம். அவர் வந்து இந்த போகம்தான் நித்தியம் நினச்சி எல்லார்ட்டையும் போய் கடைசியில் அது கிடைக்காதப்போ ஐயோ என்ன இந்த காமத்தி என் உடம்பையே எரிச்சிரும் போல இருக்கே அப்படிங்கிற லெவலில் பேச வச்சுது அவரை. ஸோ பேசிக்கலி போகப்பொருள் அப்படிங்கிறது வந்து அநித்தியமானவை அப்படிங்கிறத இங்கே ரொம்ப கிளியராக சொல்கிறார். அதே மாதிரி தான் அந்த போகத்தினால ஆரம்பமும் முடிவும் இருக்குங்க. அதாவது புலன்களால் ஏற்படக்கூடிய போகம் வந்து கனவு போலவும் மின்னல் போலவும் அநித்தியமானவை, நொடிப்பொழுதில் அழியக்கூடியவை தான். ஸோ ஏன்னா இது வந்து சுகமே இல்லை, ஆனால் அஜ்ஞானத்தினால சுகம் ஓரளவுக்கு இருக்குதுன்னு நினச்சிண்டு அதில் திளைச்சிருக்கும்போது ஒரு நொடி கூட அது நிலைக்காமல் மறையும் போது அதோட வாழ்க்கை முடிஞ்சு விடுறது, எது போகப்பொருளோட அந்த வாழ்க்கை முடிஞ்சு விடுறது. ஆனால் நம்ம அது நித்தியம்னு நினச்சின்றதுனால அதோட வாசனை நம்மளை தொடர்ந்து அதுக்கான கர்மபந்தத்தில் நம்மளை ஈடுபடுத்துறது அப்படிங்கிறது தான் இதோட பொருள். அப்புறம் 23வது ஸ்லோகம், அர்ஜுனா எந்த சாதகன் இந்த மனுஷ பிறவியிலேயே உடல் அழிவதற்கு முன்னாடியே காமத்திலையும் கோபத்திலையும் உண்டாற எழுச்சியை பொறுத்து கொள்றதுக்கூடிய திறனை வளர்த்துண்டு அதை நல்ல ஸ்ஃபர்மாக ப்ராக்டிஸ் பண்ணுறானோ அந்த மனுஷன்தான் யோகி, அவன்தான் பரிபூர்ண சுகம் பெற்றவன் அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணர். இப்போ பார்த்தோன்னா மனுஷப்பிரமியோட பெருமையை பற்றி சொல்கிறார். எப்படின்னா தேவர் அப்படின்றவங்க வந்து முந்திய பிறவியோட உல்லாசம் புலன் நுகர்ச்சி வந்து அதோட டியூரேஷன்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். விலங்கின பிறவிகள்லாம் எடுத்துட்டோன்னா அறிவீனத்தினால அதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் அந்த பிறவிகளில் வந்து காமக்ரோதங்களில் வசப்படுத்துவதுங்கிறது முடியாத காரியமாக இருக்கும். ஸோ இந்த பிறவியிலேன்னு பகவான் எச்சரிக்கை செய்கிறாருன்னா மனுஷப்பிறவியை சொல்கிறதுனால இது தவறுனால மறுபடியும் மனுஷப்பிறவி வாழறது ரொம்ப வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த உடம்பு அழியறதுக்குள்ள இந்த மனுஷ உடல்நிலையே சாதனையில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி நின்று காம குரோதாதிகளோட வேகத்தை மன அமைதியோடு பொறுத்துண்டு நல்ல அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆற்றலை வளர்த்துக்கணும். அஜாகிரதனாலையும் அலட்சியத்தினாலையும் இந்த ரொம்ப ரேரான மனுஷ வாழ்க்கையை சிற்றின்பத்தில் நம்ம கழிச்சுட்டோன்னா அப்புறம் ரொம்ப வருத்தப்பட வேண்டியிருக்கும் அப்படின்னு கேனோபனிஷத்தும் சொல்கிறதா சொல்கிறான். அதுவும் என்ன பேசிக்கலி, இப்போ இந்த உடல் அழியக்கூடியதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஆனால் அது இப்போ பிரிய போகிறது, எந்த நொடியில் உடல் விட்டு போக போகிறதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால தான் மரணம் வரும் அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம ஒழுங்காக காமக்ரோதங்கள்லாம் ஜெயிச்சுடணும். மேலே மேலே சாதனை புரிஞ்சு காமக்ரோதம்ங்கிற அந்த பெரும் பகைவர்களை தலைதூக்காத மாதிரி வச்சுட்டு நம்மளோட வாழ்க்கையை வந்து தடுமாற வைக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்குன்றதை உணர்ந்து அதை தடுத்து நிறுத்தணும்.
இப்போ பார்த்தோம்னா காமக்ரோதத்தினால வேகங்கிறோமே, அதை பற்றி எப்படி? ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும், ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் மக்கள் செல்வம் வீடு ஸ்வர்க்கம் அப்படின்னு பார்த்தும் கேட்டும் உள்ளே இருக்கக்கூடிய மனசோட புலன்களுக்குரிய போகங்களில் ருசி பறக்கிறதுனால அதை அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எழருது. ஸோ அதுக்கு தான் காமம்னு பேர். அந்த அதோட காரணத்தினால தான் உள்ளத்தில் ஏற்படுற பலவிதமான எழுச்சிகள் வந்து நம்மளை உந்து தருது, அதுதான் வேகம். அதுபோல தான் மனோ புத்தி புலன், இதுக்கு இடையூறாக தோன்றும் பொருள் அது வந்து சேரும்போது விரும்பியதில் கிடைக்கிறதுல இடையூறு நேர்றது அப்படின்னு நினச்சிண்டு அது காரணமாக ஏற்படக்கூடிய கொந்தளிப்பு தான் குரோதமாகுது. அந்த குரோதத்தினால்தான் மனசில் ஏற்படக்கூடிய பலவித எழுச்சிகள் வந்து குரோதத்தில் வேகத்தை உண்டு பண்ணுறது. இந்த வேகம் வந்து நம்மளோட அமைதியை குலைச்சிடுறது. ஸோ இது வந்து என்ன பண்ணுறது, இந்த குரோதம் நம்மளை நல்லா உந்தப்பட்டு நம்ம ஆத்ம தர்சனத்தை பார்க்கக்கூடிய தியானத்தில் இறங்கணும் அப்படிங்கிற செயலில் இறங்காமல் தடுத்து நிறுத்தி இந்த போகத்திலேயே நம்மளை ஃபோக்கஸ் பண்ணி நம்மளோட மெயின் ஃபோக்கஸ்லேருந்து நம்மளை டீவியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் காமக்ரோதத்தினால் ஏற்படக்கூடிய மோகம் அப்படிங்கிறான். ஸோ அதே மாதிரியே தான் காமக்ரோதத்துக்கு ஆட்பட்டவன் வந்து மனைவி மக்கள் செல்வம் பெருமை இதெல்லாத்தையும் அடையிறதுக்காக குரோதத்துக்கு உட்காந்துடுறோம், குரோதத்து மேலே போய் உட்காந்துடுறோம், ஆர் குரோதம் அவன் மேலே உட்காந்துன்றது. ஸோ அதை பேஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது, மற்றவாளுக்கு தீங்கு விளைவிக்கிறான், பலவித பாவச்செயலில் ஈடுபடுறான், முடியதில் என்ன பண்ணுறான், நோய் துயரம் அவமானம் கெட்ட பேர் கலக்கம் அச்சம் அமைதியின்மை கொந்தளிப்பு இந்த பலவிதமான தொல்லைகளையும் அனுபவிக்கிறான். பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் நரகத்தையும் அனுபவிக்கிறான். அடுத்த பிறவியில் விலங்கா பறவையா புழுவா பூச்சியாக பிறந்து பற்பல துன்பங்களை அனுபவிக்கிறான். இந்த மாதிரி சுகமடையாமல் எப்போதுமே துன்பத்தை தான் அடையிறான். அது எத்தனையோ ஜென்ம வந்து அத்தனை ஜென்மத்தில் கொஞ்சோண்டு திருப்பி பகவத் சிந்தை வந்து அது மூலமாக திருப்பி ஒரு மனுஷ பிறவி கிடைக்கிறதுக்கான சான்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் அது கூட இல்லாமல் திருப்பி காமக்ரோதத்தினால் ஏற்படும் உந்துதல்னால் நம்ம இதையே தான் திருப்பி திருப்பி அநித்தியமான போகத்தை சுற்றுறோன்னா இந்த பிறவியிலேருந்து இல்லை இந்த கஷ்டத்திலேருந்து நம்மளுக்கு விடுதலையே கிடைக்காதுங்கிறது தான் இதோட தாத்பரியம். இப்போது இங்கே பார்த்தோன்னா காமம் குரோதம் அது மாதிரி துர்க்குணங்கள் எல்லாம் விட்டுட்டு போகத்தில் வைராகியம் வச்சுண்டு உபரதியோட ஆனந்தமயமான பரமாத்மாவை அடையிறவன் தான் உண்மையான மனுஷன். உடலமைப்பில் அவன் வந்து ஆணாக இருக்கலாம் இல்லை பெண்ணாக இருக்கலாம். அஜ்ஞானத்தில் மோகம் அடைஞ்சவன் வந்து பற்றினால் மேற்பார்வைக்கு சுகம் கொடுக்கக்கூடிய தோற்றத்தில் பொருள்களோட கவர்ச்சியில் விழுந்து பரமாத்மாவை மறந்து காமக்ரோதத்துக்கு ஆட்பட்டு இழிப்பிறவிகளாக விலங்காகவோ பிசாசாகவோ அது மாதிரி உண்ணும் உறக்கத்தில் சிற்றின்பம்ன்றது உண்ணும் உறக்கத்தில் கிடைக்கக்கூடியது அப்படிங்கிறதுலாம் ஈடுபட அதை தெரியாத மாதிரி ஈடுபடுறான் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஈடுபடுறவன் வந்து மனுஷனே கிடையாது, விலங்கக்காட்டிலும் ஈனமான ஒரு பிறவி, அமங்கலமான உலகுக்கு துன்பமளிக்கக்கூடிய வெறும் பயனற்ற ஒரு பிராணியே அப்படின்னு நான் அவன் அடைமொழியால் சொல்கிறார். இப்போது நம்ம 24வது ஸ்லோகத்துக்கு வந்தவன் அங்கே சொல்கிறார், யார் வந்து உறுதியோட தீர்மானம் செஞ்சுண்டு ஆத்மாவிலேயே சுகத்தை பார்க்குறானோ ஆத்மாலேயே இன்புற்று இருக்கானோ அந்த விதமே யார் வந்து ஆத்மாலேயே உள் ஒளி அதாவது ஞானம் பெற்றவனா சத் சித் ஆனந்தமயமான பிரம்மத்தில் ஒன்றிவிட்டானோ அந்த சாங்கிய யோதி யோகி அமைதி நிறைந்த பிரம்மத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணர். இதில் பார்த்தோன்னா பரமாத்மாங்கிறவர் வந்து எல்லா ஒளியை விட பெரிய ஒளி, அகில உலகத்தும் உலகமே அவரோட ஒளியினால தான் பிரகாசிக்கிறது. யார் வந்து இடைவிடாமல் ரெண்டரை ஞானஸ்வரூபனான பரமாத்மாவை அனுபவிக்கிறானோ பரமாத்மாக்கிட்டேயே நிலச்சி நிற்கிறானோ எவனோட பார்வையில் விஞ்ஞான ஆனந்த ஸ்வரூபமான பரமாத்மாவை தவிர வெளியே காணப்படும் பொருள்கள் வந்து தனி இருப்பு இல்லைன்னு நினைக்கிறானோ அவன்தான் அந்த ஜோதிகி அப்படிங்கிறான். அதாவது உள் ஒளி பெற்றவன். எவனுக்கு வந்து காணப்படுற அந்த பிரபஞ்சமே சத்தியமாக தோன்றதோ தூங்கினவன் கனவு காண்பது போல எவன் வந்து அஞ்ஞானத்துக்கு ஆட்பட்டு வெளி உலகில் மூழ்கியிருக்கானோ அவன் உள் ஒளி பெற்றவன் இல்லை ஏன்னா பரமஞான வடிவமான பரமாத்மா வந்து அவனுக்கு புலப்பட மாட்டார் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி இப்போ 25வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், யாரோட எல்லா பாவங்களும் அழிஞ்சிருச்சோ, எவரோட எல்லா ஐயங்களும் ஞானத்தினால் தெளிவாக்கப்பட்டு விட்டவனவோ, யார் வந்து அனைத்து உயிர்களின் நலன்களிலும் ஈடுபாடு கொண்டவர்களோ, மேலும் யாரோட மனசு சஞ்சலமின்றி பரமாத்மா கிட்டேயே நிலைச்சிருக்கோ, அந்த பிரம்மத்தை அறிஞ்சவங்க ஆத்மமயமான நிர்குண நிராகார பரபிரம்ம பரமாத்மாவை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்கிறான். அது இந்த பிறவியிலையும் முற்பிறவியும் செய்த கர்மங்கள் வந்து சம்ஸ்காரங்கள், அதை நம்ம மனசுலேயே இருக்குது. ஸோ விருப்பம் விருப்பம் அந்த விகாரங்கள்லாமும் இருந்திருக்கு இல்லையா, அதோட மெய்ப்பாடுகள் இது எல்லாமே உள்ளத்தில் வந்து குவிஞ்சு பந்தத்துக்கு காரணமாகிடுறது. அதனால தான் இது அனைத்தும் கல்மஷங்கள் பாவங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பரமாத்மாவை நேரடியாக அடைஞ்சும் அந்த கணமே பாவங்கள் அத்தனையும் அழியிறது. ஸோ அவரோட உள்ளத்தில் சிறிது கூட மாசு இருக்காது. இதை நன்னா என்ன சொல்கிறது உணர்ந்து இந்த மாதிரி மாசு அகன்றவர்களை வந்து க்ஷீண கல்மஷாஹா, அதாவது பாவம் அழிந்து விட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி தான் யாரோட மனசு வசப்பட்டு சஞ்சலம் அப்படிங்கிற குறைபாடெல்லாம் முற்றிலுமாக போயிடுறதோ, அந்த பரமாத்மா சுரூபத்தில் ஐக்கியமாயிடுறதோ, அவங்கள வந்து யதாத்மா அப்படிங்கிறான். அது மாதிரியே தான் பரமாத்மாட்ட நேரடி அனுபவம் பெற்றதுக்கு அப்புறமா தனது பிறது அப்படிங்கிற வேறுபாடே இருக்காது. எல்லா உயிரிடத்துலையும் தானே அப்படிங்கிற ஆத்ம புத்தி வந்துடுறதாம். அஜ்ஞானி வந்து தன்னோட உடலை ஆத்மான்னு நினச்சிண்டு அதோட நலனில் ஈடுபடுவது போல, ஞானி வந்து மேலான மனிதனாகி எல்லார்ட்டையும் சமபாவனையோட ஆத்ம புத்தி வச்சுண்டு எல்லாரோட ஹிதத்துக்காகவும் இயல்பாகவே பாடுபடுவோம். இதை தான் சர்வபூத ஹிதேரதா அப்படின்னு சொல்கிறலாம். இன்ஃபேக்ட் இப்படி சொல்கிறது கூட உலகத்தாரோட பார்வையில் வந்து ஞானியோட ஆதர்ச வாழ்க்கையை கோடிட்டு காட்டுறதுக்கு தான். உண்மையில் ஞானிக்கு வந்து நிலையில் ஒன்றேயான பிரம்மம் அப்படிங்கிறத தவிர மற்ற சராசர வஸ்துக்களுக்கு தனியாக இருப்பு இல்லை அப்படிங்கிறதே கிடையாது. அதோட நலனில் வந்து ஈடுபாடு இருக்குது இல்லை அப்படிங்கிற எண்ணமும் கிடையாது. அதாவது எல்லா சராசரங்களுக்கு காரண காரியமாக ரூபமாக இருக்கக்கூடிய பரமாத்மாவை நேராக பார்த்ததுக்கப்புறம் ஞானியோட உள்ளத்தில் உள்ள முடிச்சு வந்து அவுந்துடுறது, அனைத்து ஐயங்களும் நீங்கிடுறது, எல்லா செயல்களும் அற்றுப்போய் விடுகின்றன அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போது 26வது ஸ்லோகத்தில் சொல்கிறார் கிருஷ்ணர், காம குரோதங்களை விளக்கிய மனசை வசப்படுத்தி வெற்றி கொண்ட பரபிரம்ம பரமாத்மாவை நேரடியாக அனுபவித்த ஞானி நாற்புறத்திலும் அமைதியின் இருப்பிடமாகிய பரபிரம்ம பரமாத்மாவையே நினைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஞானி வந்து ஞானி மகாத்மாவோட உள்ள வந்து எப்போதுமே பரிசுத்தமாக தான் இருக்கும். அதனால் அவங்கள்ட்ட கொஞ்சம் கூட காம குரோதம் அப்படிங்கிற விகாரம் இருக்காது. இப்படிப்பட்ட மகாத்மா வந்து மனசாலோ புலன்களாலோ என்ன செயல் செஞ்சாலும் அது இயல்பாகவே மற்றவங்களோட நலனுக்காக மட்டும்தான் இருக்கும். நடைமுறையில் எப்போதாவது அவங்களோட உள்ளத்தில் சாஸ்திரங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ காமமோ கோபமோ வெளிப்பட்டால் அது ஒரு நாடகத்தில் பாத்திரங்கள் ஏற்று நடிக்கக்கூடிய ஒரு அபிநயம் மாதிரியான விஷயந்தான். ஆக்சுவலி அது வந்து அவளையோ இல்லை அவளோட எண்ணங்களையோ வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சுபாவம் இல்லை. இதை தான் நம்ம வந்து கிருஷ்ணரன் துர்வாசர் பிரசாதம் அந்த ருக்மணி கதை அதில் பார்த்தோம் இல்லையா. கிருஷ்ணர் வந்து பிரம்மச்சாரி இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அவர் பிரம்மச்சாரி தான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ உலகத்தோட நன்மைக்காக நம்மளோட பார்வைகளுக்கு ஞானிகளும் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்களும் பரபிரம்மமும் ஒரு சில விஷயங்கள் நடத்தி காமிக்கும்போது அதெல்லாம் நாடகமாக நடத்தப்படுற விஷயங்கள் தானே தவிர அவளோட ப்ளஷருக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லைங்கிறது தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். இப்போது 27-28 ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம்.
அதாவது கிருஷ்ணர் சொல்கிறார், வெளி விஷய போகங்களை பற்றி யோசிக்காமல் அது எல்லாத்தையும் வெளியில் தள்ளிட்டு கண்களோட பார்வையில் ரெண்டு புருவங்களுக்கும் நாசிக்கும் நடுவில் கான்சன்ட்ரேட் பண்ணி பிராண அபான வாயுக்களை சமமாக்கி புலன்கள் மனம் புத்தி இதை நல்லா அடக்கி ஆசை பயம் கோபம் இதிலேருந்து சுத்தமாக விடுபட்டு மோட்சத்தில் குறியுள்ள பரமாத்மாவையே சிந்தித்து கொண்டிருக்கின்ற முனிவனாக இருக்கக்கூடியவன் எப்போதும் விடுதலை பெற்றவனே அப்படின்னு சொல்கிறார்.
இப்போது வெளியில் இருக்கக்கூடிய போக விஷயங்கள் வந்து ஜீவனுக்கு தொடர்பு வந்து பல நெடுங்காலமாக இருந்துருக்கு. ஸோ அதோட பதிவுகள் வந்து மனசில் எண்ணற்ற சித்திரங்கள் படம் ஃபிகர் மாதிரி நிரம்பியிருக்கு. ஸோ போக விஷயத்தில் சுகமும் கவர்ச்சியும் இருக்கிறதுனால மனுஷன் வந்து போகப்பொருளையே நினச்சிட்டுருக்கான். அதோட இல்லாமல் முன்வினை விஷயங்கள் வந்து மனப்பதிவுகளாக சம்ஸ்காரங்களாக வெளிப்பட்டு அவனோட மனசில் இருக்கக்கூடிய பற்றுதலையும் ஆசை தீயும் இன்னும் நல்லா வளர்த்து விட்றது. அதனால் சிறிது நேரம் கூட அவன் வந்து அமைதியாகவே இருக்கிறதில்ல. எப்போதுமே போக விஷயங்களை பற்றியே நினச்சிட்டுருக்கு. ஸோ எப்போவாது ஒரு சில சமயம் போக விஷயங்களை திறந்துட்டு தனிமேல தியானம் பண்ணலான்னு நினச்சா கூட அந்த போகப்பொருளில் இருக்கக்கூடிய மனப்பதிவு வந்து அவன் மனசை விட்டு போகிறது கிடையாது. அதனால்தான் அவன் வந்து பரமாத்மா தியானம் செய்யறதுக்குங்கிறது ஒரு இயலாத காரியமாகவே போயிடுறது. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து மனசில் ஓடக்கூடிய போக சிந்தனை. போக விஷயங்கள் சுகம் தரும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய இந்த சிந்தனை மட்டும்தான் நம்மளை இதில் மனசை ஒன்றை விடாமல் பண்ணுறது. அதனால் விவேகம் வைராக்கியம் இதோட ஹெல்ப் வச்சுண்டு எல்லா வெளிபோக விஷயங்களும் ஒரு க்ஷணத்தில் நசிஞ்சு போயிடுறது. அனித்தியமானது துக்கமயமயமானது அதுவும் இல்லாமல் துக்கத்துக்கு காரணமே அதுதான் அப்படின்னு புரிஞ்சுண்டு அதோட சம்ஸ்காரங்களான மனப்பதிவுகளை சித்திரங்களை உள்ளத்திலேருந்து டோட்டலாக எடுத்து விடணும். அப்படி நினைவை அறவே ஒழிச்சா மட்டும்தான் மனசு நிலை பெற்று அமைதி பெறும் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு தான் ஆக்சுவலி சுவாமி விவேகானந்தரும் ஒன்று சொல்லியிருப்பார். எப்படின்னா நம்ம நிஜமாகவே கான்சன்ட்ரேட் பண்ணி தியானம் பண்ணுறதுக்கு கண்ணை மூடிட்டு மனசை உருளடைப்படுத்த இவர் சொன்ன மாதிரி ரெண்டு கண்களும் மூக்குக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பாட்டை வந்து எய்ம் பண்ணி உக்காந்தோன்ன நம்ம மனசில் உலகத்தில் இருக்கிற அத்தனை போக விஷயங்களும் முதல்ல முன்னாடி வரும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து தான் ஆகும். அதில் வந்து எதுவுமே பண்ண முடியாது. அதை தான் இங்கேயும் சொல்கிறாங்க. அது வந்து மனசோட பதிவுகள்ங்கிறதுனால எல்லா சித்திர வடிவங்களாக உள்ளே இருக்கும். எப்போ நம்ம கண்ணை மூடிட்டு தியானம் பண்ண ட்ரை பண்ணுறோமோ அதெல்லாம் வெளிப்பட்டு நம்மளை கலக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணோம். ஸோ அதெல்லாம் வந்து வெளி நம்மளை விட்டு வெளில தள்ளணுன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மைண்ட் வேணும். அந்த வைராக்கியம் வேணும். அந்த வைராக்கியம் இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் விட்டு வெளில தள்ள முடியும். முன்னாடி சொன்னேன்னா ஞாபகம் இல்லை, விவேகானந்தர் சொல்கிறதே அப்படிதான், மனசு வந்து ஒரு குதிரை மாதிரி. ஸோ அதை வந்து நம்ம கட்டுறோன்னு சொல்லி கட்டிட்டோன்னா மேபி முதல்ல அது கட்டுப்பட்டு பெசாமல் படுத்துன்னு தான் இருக்கும். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் அது கட்ட அவுத்துன்றுத்துன்னா அதை நம்ம திருப்பி கட்டவே முடியாது. அதனால் அவர் என்ன சொல்லுவார்னா, அந்த மனசு குதிரையை ஓட விட்டுரு, எவ்வளோ தூரம் ஓடுறதோ ஓடட்டும், ஓடி அதை டயர்டாக ஒரு இடத்துல உட்காரும்போது அதை பிடிச்சி நீ அப்போ கட்டி போட்டேன்னா அது ஒன்றை விட்டு என்றைக்குமே ஓடாது அப்படிங்கிறார். கிட்டத்தட்ட அதை மாதிரி தான் இங்கேயும் சொல்லியிருக்கு நம்மளுக்கு. ஆக்சுவலி இந்த ஸ்லோகத்திலேயே பார்த்தோன்னா பிராணனும் அபானனும் சமமாக சஞ்சரிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. ஏன்னா இந்த பிராண அபாவன வாயுவோட போக்கு வந்து நேச்சுரலாகவே தாறுமாறாக இருக்குமா, சில சமயம் அது நாசியில் கூட சஞ்சரிக்கும் அப்படின்னு சொல்கிறான். சாரி, இடது நாசியில், சில சமயம் வலது நாசியில் சஞ்சரிக்குமா. இடது நாசியில் சஞ்சரிக்கும் போது இடா நாடியில் சஞ்சரிப்பதாகவும் வலது நாசியில் சஞ்சரிக்கும் போது பிங்களா நாடியில் சஞ்சரிப்பதாகவும் சொல்கிறாளாம். இந்த நிலையில் மனுஷனோட மனம் வந்து சந்தேகப்பட்டுண்டே தான் இருக்கும். இப்படி தான் தாறுமாறாக சஞ்சரிக்கக்கூடிய பிராணன் அபானன் இது ரெண்டு நாசியில் சமமாக சஞ்சரிக்க வைக்கணும். அதுக்கு பேர் தான் சமப்படுத்துவது அப்படிங்கிறாளாம். ஸோ அதாவது பிராண அபான சுஷும்னா நாடியில் செலுத்துவதாகும். சுஷும்னா நாடி வந்து பிராண அபானங்கள் சஞ்சரிக்கும் போது பிராணாபான சஞ்சாரம் நுட்பமாகவும் சீராகவும் இருக்கும். அப்போது மனசில் வந்து சஞ்சலம் அமைதியின்மை அது எல்லாமே தானாக அழிஞ்சிடும். அது இயல்பாகவே பகவானை தியானம் பண்ணுறதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். இதை சீராக பயிற்சி செய்யணும்னு என்ன அர்த்தம்,
முதல்ல இடதுநாசி மூலமாக அபான வாயுவை உள்ளே இழுத்து, வலதுநாசி மூலமாக பிராண வாயுவை வெளில விட்டுறணும். அப்புறம் அபான வாயுவை வலது நாசி மூலமாக உள்ளே இழுத்து இடது நாசி மூலமாக வெளிப்படுத்துகிறோம். இந்த மாதிரி பிராண அபான வாயுக்களை சீராக பயிற்சி செய்யும்போது பகவத் நாமத்தை ஜபம் பண்ணணும். ஸோ வாயுவை வெளிப்படுத்தும் போதும் உள்ளெடுக்கும் போதும் சீரான ஒரே வினாடி கணக்கில், இப்போ உள்ள இழுக்கிறது 4 செகண்ட்னா வெளில விடுறது, அது மாதிரி சீரான ஒரே கணக்கில் செய்யணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறா. ஆனால் நம்மளுக்கு முன்னாடி பார்த்ததில் கொஞ்சம் வேறு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் சொல்லி கொடுத்துருக்கா இல்லையா? 4 செகண்ட் இழுத்து 8 செகண்ட் வச்சு 8 செகண்ட் விடணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சம் கால்குலேஷன் முன்னாடி சொன்னேன், பட் எனக்கு ஞாபகம் இல்லை கரெக்டாக அது. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து மூச்சு பயிற்சி செய்கிறதுனால என்ன ஆகிறதுன்னா, மூச்சு வந்து சமமாகவும் அமைதியாகவும் நுட்பமாகவும் ஆயிடுறது. ஸோ இந்த மூச்சு உள்ளே போகிறதோ வெளில வருதோ ஒரே சீராக வருது அப்படிங்கிறது தான் பிராணனும் அப்பானனும் சமமாகவும் நுட்பமாகவும் போகிறது அப்படிங்கிறதுக்கான அடையாளம். இப்போ பார்த்தோன்னா புலன்கள், மனசு, புத்தி இதெல்லாம் அடக்கிறதுங்கிறது என்ன, அதை எப்படி அடக்க வேணும், அதை எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறாரு. என்னென்னா புலன் வந்து எப்போதுமே தன்னோட போக்கில் போக விஷயங்கள் அலைஞ்சாலும் மனசு அலைஞ்சுண்டே தன்னோட வழக்கத்தை விடாமல் எதையாவது சிந்திச்சுட்டு இருந்தாலும், புத்தி ஒரே விதமான முடிவுக்கு வராமல் பேதலிச்சாலும், இது கட்டுப்பாடு இல்லாமல் கண்டபடி திரியறது அப்படின் தான் பொருளாகிறது இல்லையா? நம்ம தான் என்ன பண்ணோம், விவேகத்தோடையும் வைராகத்தோடையும் பயிற்சி செஞ்சு இதை வந்து கட்டுக்குள்ள நம்ம வசப்படுத்தி சொன்னபடி மனசை வந்து உள்நோக்குமாறு இல்லைன்னா பகவானை தியானிக்குமாறு செய்கிறது தான் இதை வெற்றி கொள்றதுங்காகும். இப்படி செஞ்சுட்டோன்னா புலன் வந்து அதோட இஷ்டப்படியே போக விஷயங்களில் திளைக்காமலும் நம்ம இஷ்டப்படியே நம்ம எங்கு நிறுத்துகிறோமோ அங்கேயே நிறுத்தி நம்ம எதை சொல்கிறோமோ அதுலேயே ஈடுபடும். மனசும் வந்து நம்ம விருப்பப்படி ஒரே குறிக்கோளில் நிறைச்சு நிற்கும். புத்தியும் ஒரு நிலைக்கு பேதலிக்காமல் இருக்கும். ஸோ புலன்களை தன்வசப்படுத்துவதனால, அதாவது புலனடக்கத்தினால பிரத்யாகாரமும் மனசை தன்வழிப்படுத்துறதுனால, அதாவது மனவடக்கத்தால் தாரணையும் புத்தியை தன்வசப்படுத்துறதுனால ஒரு இடத்துல நிலை கொள்ள செய்கிறதுனாலையும் தியானமும் எளிதாகுது. நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா, பிராணாயமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதில் தான், ஸோ இதில் பார்க்கும்போது புத்தியை தன்வசப்படுத்தும்போது தியானம் ஆயிடுறது. இதுதான் இந்த புலன்களை அதோட போக்கிலேயே போக விடாமல் மனசு புத்தி இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சாதனமாகும்னு சொல்கிறான். இப்போது நம்மளே பார்த்தோன்னா ஏதாவது ஒரு பொருள் நம்மள்கிட்ட இல்லை அப்படிங்கும்போது சரி அது நம்ம அடையிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசித்தோன்னா அங்கே ஆசை உண்டாருது. அதே மாதிரி தனக்கு வேண்டாதது ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருமோன்ற சந்தேகத்தினால பயம் வருது. ஸோ ஆசையில் வந்து இடையூறு ஏற்பட்டாலோ இல்லை மனசு விரும்பப்பட்ட செயலை செய்ய முடியாததுனாலேயோ கோபம் வருது. ஸோ அதனால் முன்னாடி சொன்ன மாதிரி தியான பயிற்சி செஞ்சு சித்தி அடைஞ்சிட்டவனுக்கு எங்கேயும் எப்போதும் பரமாத்மாவோட அனுபவமே இருக்கிறதுனால அவன் எந்த ஒரு இடத்துலையும் இந்த இல்லாமை அப்படிங்கிறத வந்து பார்க்குறதே இல்லை. அதே மாதிரி எந்த ஒரு பொருள் மேலேயும் ஆசையும் ஏற்படுறதில்லை ராதர். ஸோ பரமாத்மா ஒருத்தரை தவிர வேறு பொருளே இல்லை அப்படின்னு நித்திய சத்திய பரமாத்மா அப்படிங்கிறத தவிர வேறு எந்த ஒரு அனுபவமுமே அவனுக்கு ஏற்படுறதில்லை அப்படின்னு சொல்கிறான். அதனால தான் இந்த நிலையை அடைஞ்சவனுக்கு உள்ளத்தில் வந்து நடைமுறையிலாக இருக்கட்டும் இல்லை கனவுலாக இருக்கட்டும் எந்த நிலையில் இருந்தாலும் ஆசையே உண்டாகாது. அதே மாதிரி எந்த ஒரு நிகழ்ச்சியை பார்த்து பயமும் உண்டாகாது. அதுக்கப்புறம் இருக்குது இல்லைங்கிறத பற்றி அவன் கவலைப்படாததுனால கோபமும் உண்டாகாதுன்னு சொல்கிறார். இப்போ நம்ம 29வது ஸ்லோகத்தை பார்ப்போம். இதில் கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா என் பக்தன் வந்து என்ன எல்லா யாகங்கள்லேயும் தவங்கள்லேயும் ஏற்பவன் அப்படின்னும், அகிலலோக நாயகர்களுக்கும் மேலான ஈஸ்வரன் அப்படின்னும், அகில சராசர பிராணிகளுக்கு உற்ற நண்பன், அதாவது தன்னலம் கருதாத அன்பும் அருளும் உடையவன் அப்படின்னும் தத்துவ ரீதியாக அறிஞ்சு மேலான அமைதியை அடைகிறான்னு சொல்கிறார். இங்கே பகவான் வந்து யாகம் தவம்லாம் பற்றி சொல்கிறார் இல்லையா, அப்படின்னா என்ன, அதை எப்படி ஏற்கிறார் அப்படின்னு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அஹிம்சை, சத்தியம் அப்படிங்கிற நல்ல பண்புகளை நம்மளுக்கு வச்சுக்கிறதும், தெய்வம், பிராமணர், தாய் தந்தையர் அதை மாதிரி பெரியவங்களை வணங்கி பணிவிடை செய்கிறதும், ஏழை எளியவர்களுக்கு, துயருற்ற உயிரினங்களுக்கும் நட்பும் ஆதரவுடனும் தொண்டு செய்கிறது, அவங்களோட துயரம் இருந்ததுன்னா அதை செய்யறதுக்கு, துயரை துடைக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை அத்தனையும் செஞ்சு அவளை வந்து ஒரு நல்வழிப்படுத்துறதுக்கோ இல்லை அவள் துயரத்தை நீக்கிறதுக்கோ பண்ணுற நற்செயல்களுக்கு பேர் யஜ்ஞம், தவம் அப்படிங்கிற சொல்லுனால குறிப்பிடலாம். அந்த மாதிரி யஜ்ஞம் தவம் பண்ணும்போது எப்படி நினச்சிக்கணுன்னா, பகவான் தான் தெய்வமாகவும் அந்தணராகவும் ஏழை எளியராகவும் மற்ற மிருகங்களோ துயரத்தை உருங்க மிருகங்கள் இருக்குது, உயிரினங்கள் இருக்குன்னா அதுவாகவும் இருக்கிறார். நம்மளோட நம்ம செய்கிற சேவையாக இருக்கட்டும், பூஜையாக இருக்கட்டும், இல்லை பணிவிடையாக இருக்கட்டும், அது எல்லாத்துலேயும் அவர் தான் ஏற்றுக்கிறார். பகவானோட தத்துவத்தையும் பிரபாவத்தையும் அறியாத காரணத்தினால தான் மனுஷன் வந்து எந்த தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் பூஜை தொண்டு செய்கிறானோ அவர்கள் அவற்றை ஏற்கிறார்கள் என்று நினைக்கிறான். ஆனால் அதெல்லாம் உண்மையாக ஏற்கிறதுங்கிறது வந்து எல்லாருக்கும் அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய பகவான் தாங்கிறத உணரணும் நம்ம. அந்த மாதிரி எல்லார்ட்டையும், மனுஷனாக இருக்கட்டும் இல்லை பிராணியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பகவான் தான் அப்படிங்கிற எண்ணம் சாதகனுக்கு ஊறிடுறதுனால அவன் தொண்டு செய்யும்போது என்ன நினச்சிக்கிறான், நான் இந்த தெய்வத்துக்கும் அந்தனருக்கும் இந்த ஏழை எளியவருக்கும் இல்லை மிருகங்களுக்கோ தொண்டு செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு திங்கிங் இல்லாமல் பரம பிரேமைக்குரிய எங்கும் நிறைந்த பரமாத்மாவுக்கு தான் செய்கிறேன் அப்படிங்கிற பூரண திருப்தியோடு செய்கிறானான். இப்போது இதிலேயே பார்த்தோன்னா பகவான் வந்து எல்லா பிராணிகளுக்கும் உற்ற நண்பனாக இருப்பார்னு பார்க்குறோம். ஸோ அப்படி உற்ற நண்பன் அப்படின்னு நம்ம அறியறதுனால நம்மளுக்கும் மன அமைதி கிடைக்கும்னு பார்க்குறோம். ஸோ அது எப்படி சாத்தியம் அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு பாயிண்ட்டை நம்ம ரிமெம்பர் பண்ணணும். என்ன, அகில உலகத்துலேயும் பகவானுக்கு கிடைக்காத பொருள் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது, நல்லா தெரியும் நம்மளுக்கு. ஸோ எதை வாங்கிறதுக்காகவும் பகவான் வந்து யாரையும் எதிர்பார்க்க தேவையே இல்லை. பகவான் வந்து எப்போதுமே எந்த விதத்துலேயுமே தன் விருப்பம் நிறைவேற, அதாவது பூர்ணகாமன் அப்படின்னு சொல்லியிருக்காள். பூர்ணகாமன்ற சொல்கிறது வந்து 3வது சாப்டரில் 22வது ஸ்லோகத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் இல்லையா. அப்படி இருந்தால் கூட அவர் வந்து அருள் வடிவரனான ஒரு காரணத்தினால இயல்பாகவே எல்லாருக்கும் அருள் புரிந்து நன்மையை செய்கிறார். அடிக்கடி அவதாரம் எடுத்து பல விசித்திரமான லீலைகளை செய்கிறார். அதை பற்றி பாடி பாடி மக்கள் கரையேறி விடுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவரோட ஒவ்வொரு செயலும் உலக நன்மையே நிறைஞ்சிருக்கு. பகவான் யாராவது கொன்னா கூட, அது யாராவது தண்டனை கொடுத்தா கூட, அதுவும் அவரோட அருள் தான். இந்த இரக்கமும் அன்பும் இல்லாத ஒரு சட்டம் அப்படிங்கிறது அவர்கிட்ட கிடையவே கிடையாது. அதனால் பகவான் வந்து எல்லா உயிரினங்களுக்கும் நன்மை செய்கிறதுக்காக தான் இருக்காரே தவிர எந்த உயிரினத்துக்கும் கெடுதல் செய்கிறதுக்கோ இல்லை அதை கஷ்டப்படுறதுக்கோ இல்லை. அதனால தான் அவர் வந்து எல்லா உயிரினங்களுக்கும் உற்ற நண்பர் அப்படின்னு சொல்கிறான். சரியா? ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுனால நம்மளுக்கு எப்படி அமைதி கிடைக்கும்? எப்போ நம்ம எல்லா உயிரினங்கள்னு சொல்கிறோமோ அதில் வந்து மனுஷன்லேருந்து ஆரம்பித்து மரம் செடி கொடியிலேருந்து ஆரம்பித்து விலங்குகள் வரைக்கும் எல்லாமே இன்க்ளூட் ஆகுது. ஸோ எல்லாத்துலேயுமே பகவான் வந்து இறக்க செயலோடு தான் செயல்படுறாருன்னு நம்ம நினைக்கும்போது பகவானோட கருணை நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக புலப்பட வரும்போது நம்மளோட மனசு அமைதியாயிடும். ஏன் என்ன, ஐயோ நான் இவ்வளோ துயரத்தில் இருக்கேனே அப்படின்னு நினைக்கிற ஒருத்தன் இது மாதிரி நினைக்கும்போது நான் ஓ நான் மட்டும்தானா, பகவான் எல்லாருக்குமே நல்லது தானே பண்ணுறான், அப்படி இருக்கும்போது எனக்கு மட்டும் எப்படி துயரத்தை கொடுக்க முடியும்? ஸோ அது துயரம்ங்கிறது பகவான் கொடுத்ததெல்லாம் இல்லை, என்னோட பார்வையோட கோளாறு தாங்கிறத உணரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அவன் மனம் அமைதியுறும் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி தான் ஸ்ரத்தையோடையும் அன்போடையும் பெரியோர்களை அணுகி அவள்கிட்டேருந்து சாஸ்திரங்கள்லாம் நன்னா கற்றுண்டு நன்னா யோசித்து பகவானை சரணடைஞ்சு எப்போதுமே சந்தோஷத்தோடையே பகவானை பிரார்த்திக்கணும். அவரோட கிருபை இருந்தால் மட்டும்தான் மனுஷன் வந்து பகவானோட சுரூபம், பிரபாவம், தத்துவம், கல்யாண குணம் இது அத்தனையும் நன்னா தெரிஞ்சுண்டு அனன்ய பக்தனாக மாற முடியும். இப்போ பார்த்தோன்னா பகவான் வந்து பிறப்பற்றவராக, அழிவற்றவராக, எல்லா பிராணிகளுக்கும் ஆண்டவனாக இருந்தும் கூட அப்பப்போ தன்னோட பிரகிருதியை ஏற்று லீலை செய்யறதுக்காக யோகமாயினால் உலகத்தில் அவதாரம் செய்கிறார். இப்போது ஸ்ரீகிருஷ்ணராக அவதரித்து அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்கிறார் இல்லையா. அந்த நிர்குண சகுண நிராகாரமான சகாரமான புலப்படாத மற்றும் புலப்படும் தன்மை கொண்ட சர்வ ரூபமுமான பரபிரம்ம பரமாத்மாவான அனந்த கல்யாண குணங்களுடன் கூடிய சர்வ வல்லமை படைத்த எங்கும் நிறைந்த அனைத்திற்கும் ஆதாரமான சர்வலோக மகேஸ்வரனான நிறைந்த விபூதி, பலம், ஐஸ்வர்யம் முதலிய குணங்களை கொண்ட எல்லோருடைய ஆத்ம வடிவமான சமக்ர பரமேஸ்வரனை குறித்தே இந்த இடத்துல மாம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறோம். இதை பேஸ் பண்ணி தான் அந்த மாம்ங்கிற சொல்லு ரெஃபர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறதோட இந்த சாப்டர் முடியறது. ஸோ இதோட நம்ம வந்து 5th சாப்டர் க்ளோஸ் ஆகிடுறது. நம்ம வந்து 6th சாப்டர், அதாவது ஆத்ம சம்யம யோகம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதை நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். இப்போது 5th சாப்டருக்கான அந்த கதையை பார்க்கலாம். அதாவது ஒரு ஊரில் பிங்களன்னு ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருந்தான்னா, அவன் வந்து நல்ல பிராமண குலத்தில் பிறந்து அவ முன்னோர்கள்லாம் வந்து ரொம்ப வேதாத்தியானம் பண்ணி ரொம்ப ஒழுக்க சீலர்களாக இருந்தாலும் இவன் வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நல்ல சங்கீதத்துலேயும் நாட்டியத்துலேயும் நல்ல ஒரு பயிற்சி பெற்று ரொம்ப சிறந்து விளங்கினானான். அப்போ என்ன ஆச்சான், அந்த ராஜா வந்து அவனோட புகழை கேள்விப்பட்டு அதை பார்த்தானான். பார்த்தோன்னா அவனும் மயங்கிட்டானான். ஆகா இவ்வளோ பெரிய வித்வானாக இருக்கான இவன் அப்படின்ட்டு தன்னோட அரண்மனையிலேயே ஒரு வேலையை கொடுத்து நீ தான் என் குடியே இருக்கணும்னு சொல்லிட்டானான். அந்த ராஜாவுக்கு கலையார்வம் ஜாஸ்திங்கிறதுனால பிங்களன் என்ன சொன்னாலும் செய்ய ஆரம்பித்தானான். ஏன்னா அவனுக்கு கலைன்னா அவ்வளோ உயிரம், பிங்களனும் அவ்வளோ சிறந்து டான்ஸாக இருக்கட்டும் இல்லை பாட்டாக இருக்கட்டும் அவ்வளோ நல்லா பண்ணானான். ஸோ அதனால் அவன் கூடியே இருந்து நீ வந்து என் கூடியே இருக்கணும்னு சொல்லிட்டானான். ஸோ அவனும் கூடியே இருந்தான். ஆனால் என்ன எடுத்து அவனுக்கு மகா கர்வம் வந்துடுது, நான் தான் ராஜா, நான் சொல்கிறதா ராஜா கேட்பானுங்கிற லெவலில் அவன் இல்லாத அக்கிரமெல்லாம் பண்ண ஆரம்பித்தானான். அவனோட பொண்டாட்டி அருணான்னு ஒருத்தி இருந்தாலும் அவன் வந்து பிறக்கும்போதே ஒரு மாதிரி இந்த ஒரு மாதிரி இந்த இதில் விபச்சார கோலத்தில் பிறந்தவளாம். ஸோ அதனால் என்னென்னா அவளுக்கு அந்த பழக்கம் விட்டு போகாமல் நிறைய பேரோட தொடர்பு இருந்தது தான். இதெல்லாம் வந்து பிங்களன் வந்து ரொம்ப கண்டிச்சானோ, இதெல்லாம் பண்ணக்கூடாது நீ அப்படின்ட்டு, நானும் அரசவையில் இருக்கேன் எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அப்படின்ட்டு. அவன் ஆனால் அதை கேட்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவப்போக்கிலேயே நடந்துகிட்டு இருந்தாலும் இவன் ஒரு காலத்தில் கண்டிப்பாக ரொம்ப ஜாஸ்திப்படுத்தவே நிறைய ஆளுங்கள்லாம் சேர்த்து பிங்களனை கொண்டுட்டு புதைச்சிட்டானோம். பிங்களன் என்ன பண்ணானா, நேராக இதுக்கு போய் கொஞ்சம் நரக வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய, அவனுக்கு கலை என்ன தான் இருந்தாலும் அவனுக்கு விதிக்கப்பட்ட கர்மாலேருந்து அவன் மாறி நிறைய ராஜாவுக்கு கூட சேவை செஞ்சாலும் அதனால் நிறைய பாவகாரியங்கள் பண்ணதுனால நரகத்தை அனுபவிச்சுட்டு திருப்பி பூலோகத்தில் ஒரு பருந்தாக பிறந்தானான். இந்த மீன் டைம் அருணாவும் என்ன பண்ணாலும் நிறைய பாவத்தெல்லாம் மூட்டை மூட்டையாக கட்டி சேர்த்து எடுத்துட்டு இறந்ததுக்கப்புறம் நேராக எமலோகம் போய் அங்கே நிறைய சித்திரவதையெல்லாம் அனுப்பிச்சுட்டு ஒரு கிளியாக பிறந்தாலும். ஸோ ஒரு காலத்தில் வந்து ஒரு காலகட்டத்தில் என்னாச்சு, இந்த பருந்தும் கிளியும் ஒரே காட்டில் பார்க்க வேண்டிய நேரம் வந்து தான். அப்படி வந்தவுடனே ரெண்டு பேருக்குமே தன்னோட பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்து இந்த கிளியை எப்படியும் கொன்று தான் தீரணும் அப்படிங்கிறதுக்காக மரத்து மேலே வெயிட் பண்ணிட்டு இருந்தது தான் பருந்து. அப்போ இந்த கிளி என்ன பண்ணித்தான், இதை பார்த்துட்டு நம்ம எப்போதுமே ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும், ரொம்ப ஜாகிரதையாக அது கண்ணில் படாமல் இருந்துட்டு தான். ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு இறை கீழே கிடக்கிறதுன்ட்டு கொஞ்சம் பதட்டத்தில் கிளி கீழே இறங்கிடுதான். அப்படி இறங்கும்போது இந்த பருந்து இதான் சான்ஸுன்னு எகிரி போய் அந்த கிளியை ஒரே அடியாக அடித்து நேராக கீழே தள்ளித்தான். அது என்னடா ஆச்சுன்னா, ஒரு மண்டையோட்டில் இந்த தண்ணியில் போய் தொப்புன்னு ஊந்துருத்தான், ஊந்து அங்கேயே செத்து போயிடுதான். செத்து போன உடனே அது செத்து போனாலும் பரவாயில்ல, அதை டோட்டலாக இம்சிச்சு அதை ஒண்டு வழியில்லான்னு பண்ணுறேன் பாருன்னு பருந்து நேராக அந்த மண்டையோட பூ நோக்கி இறங்கித்தான். அப்படி இறங்கும்போது ஒரு வேடன் வந்து அதை சுட்டுட்டானான், தட் இஸ் ஆரோ அடிச்சிட்டானான். அடித்த உடனே அதுவும் என்னாச்சா, செத்து போய் நேராக அந்த மண்டையோட்டுக்குள்ளேயே தான் உழுந்துதான். உழுந்து ரெண்டும் மேலே போச்சான், ரெண்டு ஆத்மாவும் மேலே போகும்போது பயந்துட்டே போச்சான், என்னதான் இருந்தாலும் நம்ம ஜென்மம் மாறினா கூட இந்த கொலை செய்கிற வெறி நம்மளை விட்டு போலியே, நம்மளுக்கு என்னெல்லாம் தண்டனை கிடைக்குமோ அப்படின்னு பயந்துட்டே போச்சான். போனோடனே எமர்தண்டனை பார்த்து சொன்னானா, நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப புண்ணியம் செஞ்சுருக்கீங்க, உங்களுக்கு எந்த லோகம் வேணுமோ அந்த லோகத்தில் போய் வாழ்ந்துக்கோங்க அப்படின் தான். உடனே ரெண்டு பேரும் கேட்டாலாம், இது எப்படி பாசிபிள், நான் வந்து போன ஜென்மத்தில் என்னோடய குலத்தொழிலாம் விட்டுட்டு இல்லாத தகாத செயலும் செஞ்சுருக்கேன், இவ்வளோ அவ்வளோ தகாத செயலாம் செஞ்சுருக்கா, அதுக்கு பனிஷ்மெண்ட்டாக தான் தண்டனைலாம் அனுபவித்து மானுஷ பிறவி விட்டு பறவையாக பிறந்திருக்கோம், இப்போவும் வந்து எங்களோட துவேஷத்தையும் இதையும் விட்டு கொடுக்காமல் ஒருத்தர் அடிச்சுன்னு தான் செத்தோம், ஸோ எங்களுக்கு எப்படி புண்ணியம் கிடச்சிதுன்னு கேட்டாலும் உடனே எம்ஏ தர்மராஜன் சொன்னாரான், ஆக்சுவலி அது வந்து என்னன்னா, நல்ல வேத அத்தியாயனம் பண்ண ஒரு பிராமணனோட மண்டையோடது, அவன் வந்து ஒரு குரு மூலமாக கீதையோட 5வது அத்தியாயத்தை நல்லா பாராயணம் பண்ணி டெய்லி அதை பாராயணம் பண்ணி கடைசியாக தன்னோட உடலை விட்டு உயிரை எடுக்கும்போது, உயிரை விட்டு பிரியும்போது 5வது அத்தியாயம் பாராயணம் பண்ணி தன் உடம்பு விட்டு பிரிஞ்சு போயிட்டான். அப்புறம் அந்த உடம்பு வந்து காட்டிலேயே விட்டு போய் அழுகி கடைசியில் மண்டையோட இருந்தது. அப்புறம் அந்த மண்டையோடில் வந்து கொஞ்சம் தண்ணி தேங்கி இருந்திருக்கு, அதில் நீங்கள் ரெண்டு பேரும் விழுந்ததுனால அவன் கீதை பாராயணம் பண்ண அந்த புண்ணியம் உங்களை வந்து காப்பாற்றி, அந்த தண்ணியை உங்களோட அந்த தண்ணியில் நீங்கள் விழுந்ததுனால உங்களை அது காப்பாற்றி உங்களோட எல்லா பாவத்தையும் தொலைச்சிருத்து, அதனால் உங்களுக்கு வந்து இனிமேல் புண்ணிய லோகம்தான், நீங்கள் சொல்லுங்கள் எந்த புண்ணியில் வந்து போகணுமோ போங்கோ அப்படின்னாலாம். ஸோ இதுதான் 5வது அத்தியாயத்தோட பெருமை அப்படின்னு பரமசிவன் பார்வதிக்கு சொன்னார். ஸோ இதோட இந்த சாப்டர் இங்கே முடியறது. நம்ம வந்து அடுத்த சாப்டர் 6வது அத்தியாயத்தை நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே, பை பை.